ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜெர்மன் இடையேயான உறவுகளை அனைத்து நிலைகளிலும் வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பருவநிலை சவால்களை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகளை பாரீஸ் ஒப்பந்தத்தின்படி வளர்ந்த மற்றும் வளரும் நாடுகள் இணைந்து மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவைக்கு நடைபெறவுள்ள முதற்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது. ஒடிசா மாநிலத்தில் டானா புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. ஜோஹர் கோப்பை ஜூனியர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா இன்று நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா வந்துள்ள ஜெர்மன் பிரதமர் திரு ஓலாஃப் ஷோல்ஸ் இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். இரு நாடுகளுக்கும் இடையே இன்று பிற்பகல் நடைபெறும் 7வது ஆலோசனைக் கூட்டத்தில் இரு தலைவர்களும் பங்கேற்கின்றனர். முன்னதாக இன்று காலை நடைபெற்ற 18வது ஆசிய பசிபிக் ஜெர்மன் வர்த்தக மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகளை அனைத்து நிலைகளிலும் வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையேயான ராஜ்ய உறவுகள் 25 ஆண்டுகளை கடந்து வெற்றி நடை போடுவதாக அவர் குறிப்பிட்டார். உலக அரங்கில் இந்தியா வர்த்தகம் மற்றும் உற்பத்திக்கான மையமாக வளர்ந்து உருவாகியுள்ளதாக கூறிய திரு நரேந்திர மோடி, உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் உலகத்திற்கான உற்பத்தி இயக்கமாக வலுப்பெற்றுள்ளதை சுட்டிக்காட்டினார். பருவநிலை மாறுபாடுகளை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகளை ஐநாவின் பாரீஸ் ஒப்பந்தத்தின்படி வளர்ந்த மற்றும் வளரும் நாடுகள் இணைந்து மேற்கொள்ள வேண்டுமென்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் நடைபெற்ற G20 நிதி மற்றும் பருவநிலை, சுற்றுச்சூழல் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அவர், பருவநிலை சவால்களுக்கான நடவடிக்கைகளில் சமத்துவ கொள்கைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். ஒவ்வொரு நாட்டுக்கும் உள்ள பொறுப்புகள் வரையறுக்கப்பட வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பருவநிலை சவால்களை எதிர்கொள்ள பிரேசில் முன்னெடுத்துள்ள கூட்டு முயற்சிகளை அவர் பாராட்டினார். இந்தியா தலைமையேற்று நடத்திய G20 உச்சி மாநாட்டில் எடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் திட்டங்களுக்கு இந்தியா முழு ஆதரவு அளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். ஒவ்வொரு நாடுகளுக்கும் உள்ள நிதி நிலைமை, தொழில்நுட்பம் ஆகியவற்றை கருத்தில் கொள்ள வேண்டுமென்றும், வளர்ந்த நாடுகள் கூடுதலான பொறுப்புகளை ஏற்று பருவநிலை சவால்களை எதிர்கொள்ள வேண்டுமென்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டார். நாடு முழுவதும் கால்நடை கணக்கெடுக்கும் பணிகளை மத்திய கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் இன்று தொடங்கி வைக்கிறார். அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை இந்த கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது. வீடுதோறும் நடைபெறவுள்ள இந்த கணக்கெடுப்பில் சுமார் 100,000 அதிகாரிகள், கால்நடை மருத்துவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். நாட்டில் முதல் பொது தேர்தல் நடைபெற்று இன்றுடன் 73 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. இந்நாளையொட்டி மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்துள்ள செய்தியில், ஜனநாயகத்தின் வலிமையை நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் உணர்ந்த முதல் நாள் இன்றைய தினம் என்று குறிப்பிட்டுள்ளார். தங்களது தலைவரை வாக்குரிமையை பயன்படுத்தி தேர்ந்தெடுக்கும் மகிழ்ச்சி ஒருபுறம் இருக்க, தங்களது ஜனநாயக பொறுப்புரிமையை பொறுப்புடனும் அறிவாற்றலுடனும் பயன்படுத்த இந்திய மக்கள் தொடங்கிய தினம் இந்நாள் என்றும் அவர் கூறியுள்ளார். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக திகழும் இந்தியாவுக்கு இன்று தமது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் அந்த செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவை முதற்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது. வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை வரும் திங்கட்கிழமை நடைபெறவுள்ளது. வேட்புமனுக்களை திரும்பப்பெற இம்மாதம் 30ஆம் தேதி கடைசி நாளாகும். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் முதற்கட்டமாக 43 தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 13ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 23ஆம் தேதி மேற்கொள்ளப்படும். காஷ்மீர் பள்ளத்தாக்கின் பாரமுல்லா மாவட்டத்தில் உள்ள குல்மார்க் பகுதியில் நேற்று இரவு தீவிரவாதிகள் ராணுவ வாகனம் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதில் 2 வீரர்கள் பலத்த காயமடைந்தனர். தீவிரவாதிகள் மீது ராணுவத்தினர் பதில் தாக்குதல் நடத்தினர். காயமடைந்த வீரர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குல்மார்க் பகுதி முழுவதும் பாதுகாப்பு வளையத்துக்குள் கொண்டுவரப்பட்டு தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளை தேடும் பணியில் ராணுவத்தினர் ஈடுபட்டுள்ளனர். இந்த தாக்குதலை ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா வன்மையாக கண்டித்துள்ளார். தீவிரவாதிகளுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லாவும் தீவிரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். ராணுவத்தினர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை ராணுவம் மிகவும் கவனத்துடனும் தீவிரமாகவும் கையாளும் என்று அவர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மாசற்ற மகிழ்ச்சியான தீபாவளியை கொண்டாட உறுதியேற்போம். ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
டானா தீவிர புயல் காரணமாக ஒடிசா மாநிலத்தின் கடலோர மாவட்டங்களான பாலாசோர், பத்ரக், கேந்திரபாரா ஆகியவற்றில் பலத்த சூறைக்காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. இந்த புயலின் தீவிரம் நேற்று நள்ளிரவு முதல் படிப்படியாக குறைந்து வருகிறது. அதிக அளவிலான பெரிய மரங்கள் மற்றும் மின் கம்பங்கள் சாய்ந்துள்ளன. குடிசை வீடுகள் மிக மோசமான அளவில் சேதமடைந்துள்ளன. பல இடங்களில் நெல் வயல்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. இந்த புயல் காரணமாக இதுவரை எந்தவொரு உயிரிழப்பும் ஏற்பட்டதாக தகவல் இல்லை. டானா புயல் குறித்து இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், டானா தீவிர புயல் நள்ளிரவு கரையை கடந்த பின்பு புயலாக வலுவிழந்ததாக தெரிவித்துள்ளது. அடுத்த 4 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக வலுவிழந்து வடக்கு ஒடிசா மாநிலத்தில் அது கரையை கடந்தது. இதனிடையே பேரிடர் மீட்புப் படையினர் கீழே விழுந்த மரங்களையும் மின் கம்பங்களையும் சீரமைக்கும் பணியில் முழுவீச்சில் ஈடுபட்டு வருகின்றனர். அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களின் ஆட்சியர்களுடன் ஆலோசனை நடத்தினார். இதுகுறித்த அறிக்கையை விரைந்து அளிக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். பாலாசோர், பத்ரக் மற்றும் மயூர்பஞ்ச் மாவட்டங்களில் மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேந்திரபாரா, கட்டாக், ஜஜ்பூர் மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது. மேலும் பல மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் மக்கள் மருந்தகம் திட்டம் நாடு முழுவதும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோர் பெரும் பயனடைந்து வருகின்றனர். மக்கள் மருந்தகம் தங்களுக்கு மிகுந்த பயனளிப்பதாக திருப்பத்தூர் மாவட்ட பயனாளிகள் தெரிவித்துள்ளனர்.
சாதாரண இரும்பல் இருந்து கேன்சர் வரைக்கும் இருக்கக்கூடிய நோய்களுக்கான மாத்திரை மருந்துகள் வந்து விற்பனை செய்யறாங்க. ஏழை எளிய மக்கள் இந்த திட்டத்தை பயன்பெறும் மாதிரி கொண்டு வந்ததுக்கு மத்திய அரசுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.
எனக்கு சுகர் இருக்கு, பிபி இருக்கு, இதுக்கெல்லாம் வெளியே கடையில மெடிசன் வாங்கும் போது 6,000-7,000 ரூபாய் ஆகும். இப்ப இங்க வாங்கும் போது மாசத்துக்கு 700 ரூபாய் தான் ஆகுது. மக்கள் மருந்தகம் வந்து என்ன மாதிரி எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கு.
எனக்கு அந்த பிசிக் பிராமணர்கிட்ட பத்தினாக்க இன்னலர் வந்து இங்கே வாங்குறேங்க. நான் வெளியில் வாங்கினாக்க 485 ரூபா இன்னலர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 235 ரூபா தான். அதே மாதிரி வந்து புதுசாக வந்து இப்போ வந்து சிறப்பு விட்டுருக்காங்க. அந்த சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்க வந்து 120 ml வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 10 ரூபா தான். அது நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்குங்க.
போரினால் பாதிக்கப்பட்ட லெபனான் மக்களுக்கு இந்தியா முதல்கட்ட நிவாரணம் மற்றும் உதவிப் பொருட்களை வழங்கியுள்ளது. அங்குள்ள இந்திய தூதர் திரு நூர் ரஹ்மான் சேத் லெபனானின் சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஃபிராஸ் அபியாத்திடம் உதவிப் பொருட்களை வழங்கினார். லெபனான் உடனான நல்லுறவுகளை பாதுகாக்கவும் தேவையான உதவிகளை செய்யவும் இந்தியா தயாராக உள்ளதாக இந்திய தூதர் தெரிவித்துள்ளார். கடந்த 18ஆம் தேதி இந்தியாவிலிருந்து அனுப்பப்பட்ட 18 டன் மருந்துப் பொருட்கள் நேற்று லெபனானிடம் வழங்கப்பட்டது. விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்குவோர் மற்றும் பயிற்சியாளர்களுக்கு வழங்கப்படும் விருதுக்கு அடுத்த மாதம் 14ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என விளையாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜோஹர் கோப்பை ஜூனியர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா இன்று நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது. மலேசியாவின் ஜோஹரில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 1:35 தொடங்குகிறது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியின் தகுதிச்சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று துர்க்மெனிஸ்தானை எதிர்கொள்கிறது. தாய்லாந்தில் இப்போட்டி பிற்பகல் 2:30 தொடங்குகிறது. நியூசிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் 156 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. புனேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் நியூசிலாந்து முதல் இன்னிங்ஸில் 259 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் ஆசிய சாம்பியன் மகளிர் நெட்பால் போட்டியில் இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்தியா 69-19 என்ற புள்ளிக் கணக்கில் சவுதி அரேபியாவை வென்றது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரளா பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. கொச்சியில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. புரோ கபடி லீக் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் தமிழக அணி பாட்னா அணியை எதிர்கொள்கிறது. மற்றொரு ஆட்டத்தில் பெங்களூரு புனே அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜெர்மன் இடையேயான உறவுகளை அனைத்து நிலைகளிலும் வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பருவநிலை சவால்களை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகளை பாரிஸ் ஒப்பந்தத்தின்படி வளர்ந்த மற்றும் வளரும் நாடுகள் இணைந்து மேற்கொள்ள வேண்டுமென்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவைக்கு நடைபெறவுள்ள முதற்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது. ஒடிசா மாநிலத்தில் டானா தீவிர புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. ஜோஹர் கோப்பை ஜூனியர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா இன்று நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.